நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைக்கு நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் புதுக்கோட்டை எஸ்ஆர் ரெங்கநாதன் நூலகத்தின் நிர்வாகி திரு ஜி சுவாமிநாதன் அவர்கள் கேழ்வரகின் சிறப்புகள் குறித்து பல தகவல்களை நமது பண்பலையில் உரையாடுகிறார்.
வணக்கம். புதுகை பண்பலை சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கம். வாசிப்பை நேசிப்போம் சுவாமிநாதன். தானியங்கள் சிறந்தவை என்றாலும் சில தானியங்களுக்கு சிறப்பான மதிப்பு உண்டு, அவற்றிற்கு நீண்டகால வரலாறு உண்டு என்பதை நாம் கேள்விப்பட்டிருப்போம். அவற்றை அறிந்து கொள்ளவே இன்றைக்கு சிறு தானியங்களில் மிகவும் சிறந்ததும் மக்களால் விரும்பி உண்ணப்படுவதுமான கேழ்வரகு என்பதை பற்றி அறிந்து கொள்ள இருக்கின்றோம். சிறு தானியங்களில் சிறந்தது கேழ்வரகு. ஏனென்றால் சுமார் 5000 வருடத்திற்கு முன்பட்ட பழமையான தானிய பயிர் வகைகளில் கேழ்வரகு ஒன்று. பூர்வீகமானது கிழக்கு ஆப்பிரிக்காவின் உயர்ந்த மலைப்பகுதிகள், எத்தியோப்பியா மற்றும் உகாண்டாவின் மேட்டு நிலங்கள், இந்த பிரதேசங்களில் கிமு 2000 முன்பே கேழ்வரகு விளைவிக்கப்பட்டதற்கான தொல்லியல் சான்றுகள் கூறுகின்றன. ஆப்பிரிக்காவிலிருந்து இந்தியா துணைக்கண்டத்திற்கு கேழ்வரகு நுழைந்திருக்கலாம் என கருதப்படுகிறது. ஆப்பிரிக்காவின் வடகிழக்கு பகுதியையும் இந்தியாவின் மேற்கு கரை பகுதியையும் இணைக்கும் வணிக பாதையின் பெயர் சோபின் லேன். இதன் வழியாக நடந்த கப்பல் வணிகத்தில் ஆப்பிரிக்காவிலிருந்து தங்கம், மரகதம், தந்தம் போன்றவை இந்தியாவை இறக்குமதி செய்யப்பட்டது. அப்படியே தானியங்களின் ஒரு பொக்கிசமான கேழ்வரகும் இந்தியாவிற்கு நுழைந்திருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. குப்தர் காலத்தில் கிபி 4 6 நூற்றாண்டுக்கும் இடைப்பட்ட காலத்தில் எழுதப்பட்ட பவர் மனுஸ்கிரிப்ட் என்ற சமஸ்கிருத மருத்துவ நூலில் கேழ்வரகு பற்றிய குறிப்புகள் இடம்பெற்றிருக்கின்றன. நம் சங்ககால இலக்கியங்களிலும் வரகு, கேழ்வரகு போன்ற தானியங்கள் குறித்த செய்திகள் இடம்பெற்றுள்ளன. ஆடு மாடு மேய்ச்சல் தொழிலை மையமாக கொண்ட முல்லை நில மக்கள் கேழ்வரகு, சோளம், அவரை, துவரை, சாமை, கடலை ஆகியவற்றை பயிரிட்டனர். எருதுகால் உரா அது இளைஞர் கொண்டு சில விலை வரகின். இது போர் வீரனின் பரிதாப நிலையை சொல்கிறது. இது 400 அடிகள் சில சிறு நிலம்தான் எருது கொண்டு உள அவசியமின்றி அந்த வீரன் வெறும் காலாலேயே உழுது கேழ்வரகு விதைக்கின்றான் என்பதே அதன் பொருள். வரகு என்பது இன்னொரு சிறுதானிய வகை. இது வெள்ளை நிறம் கொண்டது. கேழ்வரகு சிவந்த நிறம் கொண்டது. கேள் என்றால் தமிழில் நிறம் என்று பொருள். நிறம் கொண்ட வரகு என்ற அர்த்தத்தில் கேழ்வரகு என்ற வார்த்தை உண்டானது. கர்நாடகாவிலே மக்கள் மத்தியில் ஒரு புராண கதை உண்டு. அதாவது, ராமர் 14 வனவாசம் சென்று திரும்பிய பொழுது அவருடன் உடன் வந்த அனுமன் அவரை வழியனுப்பிவிட்டு கிஷ்கிந்தா திரும்ப எண்ணிய பொழுது தன்னுடன் கேழ்வரகையும் எடுத்து செல்ல விரும்பினார். அப்பொழுது அரிசி நான் தான் சிறந்தவன், என்னை எடுத்து செல்ல வேண்டும், நானே கடவுளுக்கு படைக்கப்பட வேண்டிய பொருள் என்று கூறியது. இரண்டையும் தீர்ப்பு சொல்ல இயலாமல் அனுமன் இவற்றை ராமரிடம் கொண்டு சென்றார். ராமர் இதற்கு தீர்ப்பு கூற வேண்டியவர் இந்திரன். எனவே இந்திரன் வரும் வரை இந்த இரண்டு தானியங்களையும் சிறையில் வைக்க ஆணையிட்டார். அவை சிறையில் இருந்தது. இந்திரன் அயோத்தியிற்கு திரும்பிய பொழுது ராமர் கேட்டார், அரிசியா ராகியா சிறந்தது என்று கேட்ட பொழுது இந்திரன் கேழ்வரகே சிறந்தது என கூறினார். ஏனென்றால் இந்த இடைப்பட்ட காலத்தில் அரிசி புழு புழுத்து சேதமடைந்து விட்டது. கேழ்வரகு நீண்ட நாட்களாகியும் கெடாமல் இருந்ததால் கேழ்வரகே சிறந்தது என்று குறிப்பிட்டார். இதனால் கேழ்வரகு பல காலங்கள் விவசாயத்திற்கும் பயன்படும், பல காலங்களுக்கு பிறகு மக்களுக்கு உணவாகவும் பயன்படும் என்பதாலே கேழ்வரகை முக்கிய பொருளாக கொண்டார்கள். பழங்காலத்திலிருந்து இன்று வரை புராணங்களிலும் கோயில்களிலும் கலசத்தில் வைத்து கேழ்வரகை வைத்திருப்பார்கள். பஞ்சம் ஏற்படும் காலங்களில் அதை எடுத்து பயிரிடவும் பயன்படுத்துவார்கள். எனவே கேழ்வரகானது பல காலங்கள் வரை கெடாமல் இருக்கும். அவை உணவு தானியமாக மட்டுமல்லாமல் பயிர் விளைவிக்கவும் பயன்படும் என்பதால் மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது என்பதால் கேழ்வரகானது தானியங்களில் சிறந்ததாகவும் அவற்றை இன்றைய காலகட்டங்களில் ஒரு காலத்தில் கேழ்வரகை உண்பவர்கள் நானும் கேப்பை தின்பதற்கு என்று கேவலமாக கூறிய காலம் சென்றது. தற்பொழுது சர்க்கரை வியாதிக்கு கேழ்வரகு நல்லது என்று கூறுவதால் கேழ்வரகை மக்கள் விரும்பி உண்ணுகிறார்கள். அவை ராகி மால்ட் என்ற வகையிலும் உணவுப் பொருளாகவும் குடி பானங்களாகவும் பயன்படுகிறது. எனவே கேழ்வரகானது தானியங்களில் சிறந்தது மட்டுமல்லாமல் நம் வாழ்வையில் ஒன்றோடு ஒன்று கலந்தது என்பதால் கேழ்வரகிற்கு சிறந்த இடம் உண்டு என்பதை கூறிக்கொள்கின்றேன். உணவு கலாச்சாரம். நம் தமிழகத்தில் சுமார் 30 முன்பு வரை கிராமப்பகுதிகளில் சிறு நகரங்களில் உணவில் கேழ்வரகு தான் பிரதானமான இடத்தை பிடித்திருந்தது. அப்போதெல்லாம் அரிசி விலை அதிகம், கேழ்வரகு மிகவும் வலிவு. அதனால் எளிய மக்கள் முந்தைய நாள் இரவிலேயே மண்பானையில் கேழ்வரகு கூழ் சமைத்து வைத்து விடுவார்கள். மறுநாள் அந்த கூழை மோரில் கரைத்து குடிப்பார்கள். கேழ்வரகு கிராமப்புறங்களில் முக்கிய உணவாக இருந்தது. கேப்பெல்லாம் ஒன்றும் இல்லாதவங்க சாப்பிட்றது என்ற ஒரு பொதுவான தவறான எண்ணமும் இருந்தது. பின் கேழ்வரகுக்கான இடத்தை அரிசியும் கோதுமையும் பிடிக்க ஆரம்பித்தன. வயல்களை நெல் ஆக்கிரமிக்க ஆரம்பித்து காலப்போக்கில் அரிசியை விட கேழ்வரகின் விலை அதிகம் என்ற நிலையில் உண்டானது. கேழ்வரகின் பயன்பாடு மிகவும் குறைந்து போனது. உலகம் உருண்டை, வாழ்க்கை ஒரு வட்டம், தர்மமே வெள்ளம், இப்படி என்ன வேண்டுமானாலும் இங்கே சொல்லிக்கொள்ளலாம். ஒரு காலத்தில் எந்த மக்கள் கேழ்வரகை முகம் சுளித்து ஒதுக்கினார்களோ அதே மக்கள் தற்காலத்தில் தங்களது உடல்நலை கருத்தில் கொண்டு அரிசியின் பக்கமே செல்ல முடியாமல் ஆரோக்கியத்தை அள்ளித்தரும் கேழ்வரகை காதலுடன் உண்ண ஆரம்பித்திருக்கிறார்கள். அமர நம்மாழ்வார் சமூகத்தில் ஏற்படுத்திய சிறுதானியங்கள் குறித்த விழிப்புணர்வாலும் பல்வேறு ஊடகங்கள் தொடர்ச்சியாக செய்து வரும் பரப்புரையாலும் மக்கள் நல்ல உணவை நாட ஆரம்பித்திருக்கிறார்கள் என்பது மகிழ்ச்சியே. இந்தியாவில் கர்நாடக மக்கள்தான் கேழ்வரகை அதிகமான அவர்கள் உணவில் சேர்த்துக்கொள்கிறார்கள். ராகி முத்தே என்ற ராகி களி அவர்களது தினசரி உணவு. ராகி ரொட்டி, ராகி தோசை இவையும் பிரதானம். ராகி முத்தேவின் ஆந்திர பெயர் ராகி சங்காந்தி. ஆந்திர மக்கள் இந்த ராகி களி உருண்டையை மோர், வெங்காயம், சாம்பார், கறிக்குழம்பு போன்ற பக்க பதார்த்தங்களுடன் காலை உணவாக விரும்பி உண்கிறார்கள். காடுகளில் திரியும் பசுவிலிருந்து கறக்கப்பட்ட சுத்தமான பால், அதை மண்பானையில் ஊற்றி சந்தனம் அல்லது அகில் கட்டையால் நெருப்பு மூட்டி அதில் கரும்பில் இனிப்பு சேர்த்து கிண்டி அது கொதித்து வரும்போது அப்போதுதான் அறுவடை செய்த கேழ்வரகை வைத்து சமைத்து காட்டு வாழை இலையில் உண்டு. இது மலைப்பகுதி மக்கள் கேழ்வரகை எப்படி சமைத்து சாப்பிட்டார்கள் என்பது பற்றிய புறநானூற்று சித்தரிப்பு. தமிழ்நாட்டை பொறுத்தவரை கேழ்வரகு கொண்டு சமைக்கப்படும் தனித்துவமான பதார்த்தங்கள் கேழ்வரகு அடை, கேழ்வரகு கொழுக்கட்டை, கேழ்வரகு களி. கேரள மக்கள் மூங்கில் குழாய்களில் கேழ்வரகையும் தேங்காய் பொய்யும் சேர்த்து அடைத்து அவிழ்த்தெடுக்கும் கேழ்வரகு புட்டு பாரம்பரியமானது. தோதான பக்கவாத்தியம் கடலை கறி. கேரள மக்கள் குழந்தை பிறந்த 28வது நாள் 28 என்கிற குழந்தை பெயர் வைக்கும் சடங்கை கடைபிடிக்கிறார்கள். அந்த நிகழ்வில் குழந்தைக்கு குடும்பத்தின் பாரம்பரிய அகைகளை அணிவிக்கிறார்கள். வயம்பு என்னும் மூலிகை தண்ணீர் ஊட்டுகிறார்கள். அடுத்ததாக கேழ்வரகு மாவு, பால், கொஞ்சம் சர்க்கரை சேர்த்து செய்யப்பட்ட பானத்தை குழந்தைக்கான முதல் திட உணவாக கொடுக்கும் வழக்கத்தை கடைபிடிக்கிறார்கள். உத்தரகாண்டில் கார்வால் பகுதி மக்கள் நல்ல தடிமனான கேழ்வரகு ரொட்டியை நெய்விட்டு சுட்டு சாப்பிடுகிறார்கள். அதுக்கு தொட்டுக்கொள்ள பேடி. இதுவும் கேழ்வரகு மாவில் சர்க்கரை சேர்க்காமல் செய்யப்படும் அல்வா மாதிரியான பதார்த்தம். உத்தரகாண்டில் குமான் பகுதியில் பிரசவித்த தாய்மார்களுக்கு முக்கிய உணவாக கொடுக்கப்படுவது கேழ்வரகுதான். இதே வழக்கம் வியட்நாமின் வடமேற்கு பகுதி மக்களிடம் இருக்கிறது. கோவாவிலும் ராகி முக்கிய உணவு. நச்சினி சத்வா என்று அழைக்கப்படுகிற ராகி பர்பி கோவாவின் பாரம்பரியமான இனிப்பு. கேழ்வரகை வைத்து கோவா மக்கள் செய்யும் இன்னொரு பாரம்பரியமான இனிப்பு கூன் டூடல். இது அல்வா மாதிரியான பதார்த்தம். ராகி, தேங்காய், வெள்ளம் சேர்த்து சாப்பிடுவது. வருடம் முழுக்க இந்த இனிப்பு கோவாவில் கிடைக்கும். குறிப்பாக கிறிஸ்மஸ் சமயத்தில் வீட்டுக்கு வீடு இந்த இனிப்பை செய்து கொண்டாடுகிறார்கள். கோவா மக்கள் மனத்துக்கினிய பானம் மோர், சின்ன வெங்காயம் எல்லாம் சேர்க்கப்பட்ட ராகி கூழ்தான். இதன் கோவா பெயர் ஆம்பில். கோவா ஸ்டைல் ராகி தோசையின் பெயர் போல். நேபாள மக்கள் முளைக்கட்டிய கேழ்வரகை கொண்டு பீர் போன்ற பானம் செய்து குடிக்கிறார்கள். வியட்நாமின் ஒரு குறிப்பிட்ட பகுதி மக்கள் மட்டும் கேழ்வரகின் மூலம் மது தயாரிக்கிறார்கள். குரக்கன் என்ற கேழ்வரகை அழைக்கும் சிங்களவர்கள் குரக்கன் ரொட்டியும் கேழ்வரகு மாவை இட்லி போல் அவித்து காரமான குழம்பு தொட்டும் உண்கிறார்கள். இது இந்திய இராணுவ வீரர்களுக்கான ஊட்டச்சத்து மிக்க உணவுகள் குறித்து ஆராய்ந்து தயாரிக்கும் நிறுவனம் த டிஃபென்ஸ் ஃபுட் ரிசர்ச் லேபரட்டரி ஆஃப் இந்தியா. ராகியை மையமாக கொண்ட உணவுப் பொருட்களை நம் வீரர்களுக்கு இந்நிறுவனம் தயாரித்து கொடுக்கிறது என்பது முக்கியமான தகவல். கேழ்வரகானது இந்தியாவில் விளையும் முக்கிய சிறுதானிய பயிர்களில் அதிக இடத்தை பிடித்துள்ளது என்றால் அது மிகையல்ல. இந்தியாவில் விளையும் சிறுதானியங்களில் அதிக அளவு சுமார் 25% பயிரிடப்படுகிறது கேழ்வரகுதான். இந்தியாவில் விளைகின்ற சுமார் 58% கேழ்வரகு கர்நாடகாவில் சாகுபடி செய்யப்படுகிறது. அடுத்த இடம் வகிப்பது தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் சுமார் 94,000 ஹெக்டர் பரப்பளவில் மானாவாரியாக கேழ்வரகு பயிரிடப்படுகிறது. அதில் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 1.7 லட்சம் டன் கேழ்வரகு விளைவிக்கப்படுகிறது. ஹெக்டருக்கு சராசரியாக 1887 கிலோ தானிய விளைச்சல் கிடைக்கிறது என்பது புள்ளி விவரம். நாட்டு கேழ்வரகிலேயே வெண்ணிற கேழ்வரகு, கருப்பு கேழ்வரகு, நாகமலை கேழ்வரகு என்ற 3 மாத கேழ்வரகு, தேன்கனி கோட்டை கேழ்வரகு என்ற சுமார் 60 ரகங்கள் இருக்கின்றன. தமிழக கேழ்வரகு களஞ்சியம் என்று தருமபுரி, கிருஷ்ணகிரி பகுதிகளை சொல்லலாம். குறிப்பாக இங்கே ஒசூர், தேன்கனி கோட்டை தளிப்பகுதிகளில் அதிக அளவு கேழ்வரகு பயிரிடப்படுகிறது. அதுபோக இந்த விவசாயிகள் கேழ்வரகு அறுவடையை ஒரு திருவிழாவாக காலமாக கொண்டாடி வருகிறார்கள். கேழ்வரகு குறைந்த அளவு தண்ணீர் போதும், வறட்சி தாங்கி வளரக்கூடியது. இது பஞ்ச காலத்திலும் தாக்கு பிடித்து நிற்கும். மழை பெய்தவுடன் மறுபடி உயிர் பெற்று செழிப்பு குறையாமல் வளரும். தவிர இந்த பயிருக்கு உரமே தேவையில்லை. உரம் போட்டால் கேழ்வரகு சீக்கிரமே விளைந்து முற்றி உபயோகமில்லாமல் போய்விடும். முக்கியமான விஷயம் என்னவென்றால், கேழ்வரகு பயிரை பூச்சிகளோ நோய்களோ பொதுவாக தாக்குவதில்லை. புரதச்சத்து அதிகம் கொண்ட பானம், உயரமாக உடல் பலத்துடன் வளர உதவும் பானம், குழந்தைகளின் புத்தி கூர்மையை அதிகரிக்கும் பானம், இப்படி பல வகைகளில் விளம்பரம் செய்யப்பட்டு சந்தைகளில் விற்பனையாகும் அநேக ஊட்டச்சத்து பானங்களில் தயாரிப்புக்கு அடிப்படை பொருளாக இருப்பது கேழ்வரகு தான். ராகி, மால்ட், பிற ஊட்டச்சத்து உணவுகள் தயாரிப்பிலும் கேழ்வரகு அதிக அளவில் பயன்படுத்தப்படுகிறது. இதனால் கேழ்வரகிற்கு சந்தையில் எப்போதும் நல்ல விலை உண்டு. ஆகவே மற்ற சிறுதானியங்களை விட கேழ்வரகின் உற்பத்தி எப்போதுமே அதிகம்.
இதுவரை புதுக்கோட்டை SR ரெங்கநாதன் நூலகத்தின் நிர்வாகி திரு ஜி சுவாமிநாதன் அவர்கள் கேழ்வரகின் சிறப்புகள் குறித்து உரையாடினார். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.